வீட்டுக்கு போனதும் அம்மாவிடம் நிறைய கேள்விகள் கேட்க நினைத்திருந்தான் அருண். வீடு சென்று நேனியுடன் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் முடித்து அப்பா அம்மா வேலையிலிருந்து திரும்பி வந்த பின்னர் ராத்திரி டின்னர் சாப்பிடும்போது கேள்விகள் கேட்கலாம் என்று எண்ணினான். ராத்திரி சாப்பிடும் நேரத்தில் அப்பா ஏதோ தனது வேலையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அம்மாவும் தனது ஆராய்ச்சியால் ஏற்பட போகும் மாறுதல்கள் பற்றி நிறைய பேசினார். அருணுக்கு குறுக்கே பேசாமல் இருப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்த பின் தூங்குவதற்கு முன்னர் கேள்விகளை கேட்கலாம் என்று எண்ணி பேசாமல் இருந்தான். அன்றும் தூங்குவதற்காக அவனை டக்கின் பண்ண அம்மா எப்பொழுதும் போல அவனது அறைக்குள் வந்தார்.
குட் நைட் கண்ணா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
கீதா கடிகாரத்தை பார்த்தார். தூங்கும் நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தார்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கண்ணா, நாளைக்கு பேசலாம். அம்மா, ஒரே ஒரு கேள்வி ப்ளீஸ்.
கீதாவிற்கு அயர்வு காரணமாக தூக்கம் தூக்கமாக வந்தது.
ரொம்ப டயர்டா இருக்கேம்மா, இப்ப தூங்கு ப்ளீஸ்மா. சரி, ஒரே ஒரு கேள்வி.
அருண் தன் அம்மாவை கட்டில் அருகே வருமாறு செய்கை செய்தான். கீதா கதவு அருகிலேயே நின்று கொண்டார். அவருக்கு தெரியும் அருணோடு பேச உட்கார்ந்தால் என்ன ஆகும் என்று. அருண் பேச ஆரம்பித்தான்.
அம்மா, எங்கள் கிளாஸ்க்கு ஃப்ராங்க்னு ஒரு புது பையன் இன்னைக்கு வந்தான்.
கீதா மௌனமாக கேட்டார். அவருக்கு அருண் சொன்னதில் நாட்டமே இல்லை. எப்படா விடுவான் என்று பொறுமையுடன் காத்திருந்தார். அம்மாவிடமிருந்து பதில் வராததால் அருண் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயற்சி செய்தான். அவன் எங்கே எழுந்து விடுவானோ என்ற பதட்டத்தில் கீதா சட்டென்ற ஒரு அடி வைத்து அவனை படுக்கையில் ஒரு அமுக்கமுக்கினார்.
ஃப்ராங்க் பீம மாதிரி இருக்காம்மா, ரொம்ப குண்டு.
கைகளை அகலமாக விரித்தபடி சொன்னான் அருண். பீமன் போலே என்று சொன்னது கீதாவின் கவனத்தை ஈர்த்தது.
பீமன் மாறினா?
அருண் தனது கைகளை இன்னும் அகலமாக விரித்தபடி பேசினான்.
ரொம்ப பெருசுமா, நிறைய பசங்க அவனை கேலி செஞ்சாங்க. அவன் எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருந்தான். கொஞ்சம் கூட கோபமோ வருத்தமோ படலை. ரொம்ப வித்தியாசமான பையன். அருண், நீயும் மற்ற பசங்க கூட சேர்ந்து அவனை கேலி செஞ்சியா?
கீதாவின் குரலில் தனது செல்ல மகன் எங்கே தப்பு செய்து விட்டானோ என்ற பயம் இருந்தது.
இல்லைம்மா, நான் அந்த மாதிரி என்றைக்குமே பண்ண மாட்டேன். அம்மா, ஃப்ராங்க் ஏன் அவ்வளவு குண்டாக இருக்கான்?
கீதா என்ன பதில் கொடுப்பது என்று யோசித்தார். அருணோடு பேச ஆரம்பித்தார். தூங்க இன்னும் நேரம் ஆகிவிடும் என்று எண்ணினார். அருண் விடுவதாக இல்லை.
அம்மா, ஃப்ராங்க்.
அருணும் தூங்குவதாக தெரியவில்லை.
அருண், சில சமயம் சில பேருக்கு அவங்க உடம்பில் ஏதாவது வித்தியாசமாக இருந்ததுனாக்க நீ சொல்கிற மாதிரி இந்த பையன் மாதிரி குண்டாக இருக்கலாம். உடம்பில் வித்தியாசம்னா? சில சமயம் ஜீன்ஸ் மூலமாக இருக்கும், அதனால் ஒபேசிட்டி வரலாம். அப்படின்னா அதை எப்படிமா சரி பண்ண முடியும்? ஃப்ராங்கும் என்ன மாதிரியே ஆக முடியுமா? டாக்டர் கொடுக்குற மருந்து மூலமாக சில சமயம் சரி பண்ணலாம். அவனோட அம்மா அப்பா நிச்சயம் பண்ணுவாங்களா இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் பேசலாம். அம்மா, ஜீன்ஸில் எதுவும் இல்லைன்னா வேறு எதுனால இருக்கும்? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வருமா இந்த மாதிரி? அதுவும் கூட இருக்கலாம். அப்போ எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது இல்லையா?
இப்படி கேள்வி மேல் கேள்வி வருவதை எப்படி நிறுத்துவது என்று கீதா யோசித்தார். மறுபுறம் அருணின் ஆவலை கட்டுப்படுத்துவதும் தவறு என்று நினைத்தார். மிகவும் நிதானமாக பதில் கொடுத்தார்.
கண்ணா, சில குடும்பங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்காது. சரி, இப்போ லைட் அணைச்சிட்டு தூங்கலாம். நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல?
அருணுக்கும் தூக்கம் வந்தது. திடீரென்று ஃப்ராங்க் விளையாட கூப்பிட்டது அவனுக்கு ஞாபகம் வந்தது.
அம்மா, ஃப்ராங்க் இந்த வார கடைசியில் பிளே டேட் வருவியான்னு கேட்டான். ஓகே, சரி, நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு உனக்கு நாளைக்கு சொல்கிறேன். உன்னோட மீதி கிளாஸஸ்லாம் எப்படின்ட்டு பார்க்கணும். அப்புறமா ஃப்ராங்க் சொன்னான், அவன் ஸ்கூல்
முழுவதும் சொல்லி முடிக்கும் முன்னர் அப்படியே தூங்கி போனான் அருண். கீதாவுக்கு லேசாக புரிய ஆரம்பித்தது. இந்த முறையும் எங்கடா ஹோர்ஷியானாவுடன் திருப்பி சண்டை வந்துவிடுமோ என்று ஒரு பயம் இருந்தது அவருக்கு. மதிய உணவு சாப்பாடு நேரத்தில் அருணும் ஃப்ராங்கும் பேசி தள்ளினார்கள். கடகடவென்று சாப்பிட்டு விட்டு ஒருவர் பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். இருவரும் சாரா எந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாலோ அங்கேயே அவள் அருகில் இருந்து கொண்டு லோட லோட வென்று பேசினார்கள். சாராவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அமைதியாக புஸ்தகம் படிக்கும் நேரம் அது. அந்த நேரத்தில் அருணும் ஃப்ராங்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவளும் பொறுமையாக இருந்தாள். அருண், என்ன என்ன வேணாலும் கேளு.
ஓகே, எனக்கு ஒரே ஒரு பர்சனல் க்வெஸ்சன் இருக்கு, கேட்கலாமா?
ஜஸ்ட் ஒரே ஒரு க்வெஸ்சன். நீ பில்லியன் பசல்லியன் கேள்வி கேட்க போறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். கேளு அருண். அருண் ஃப்ராங்கின் நகைச்சுவை உணர்வை கண்டு புன்னகைத்தான். கேளு ஹியூமன், கேளு. நீ கேட்கும் க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் இந்த ஏலியன் ஆன்சர்ஸ் வச்சுருக்கேன். அருணும் ஃப்ராங்கும் சத்தம் போட்டு பேசியது சாராவிற்கு எரிச்சல் வந்தது. புஸ்தகத்தை டேபிள் மேல் வைத்துவிட்டு ஒரு முறை முறைத்தாள். ஃப்ராங்கும் அருணும் பேச்சிலேயே கவனமாக இருந்தார்கள். அவளை கவனிக்கவில்லை.
ஓகே ஃப்ராங்க், நீ ஏன் சின்ன வயசுலேயே இவ்வளவு பெருசாக இருக்க?
தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ. நீ இந்த க்வெஸ்சன் கேட்கணும்னு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். அருணை வேப்பில் ஆழ்த்தினான் ஃப்ராங்க்.
ஃப்ராங்க், நீ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவியா?
இல்லை அருண், எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா மாதிரியே பல விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பு, எஸ்பெஷலி சாப்பாடு விஷயத்தில்.
அப்புறம் எப்படி
தெரியல அருண், பீட்ஸ் மீ.
ஓகே, உனக்கு ஜீன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ங்கிற மாதிரி இருக்கா? சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. உனக்கு அது ஏதாவது இருக்கா?
அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல அருண், இருந்தால் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களே. எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தெரியல.
ஓகே, உங்கள் ஃபேமிலியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை, நீ ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்றதில்ல, அப்புறம் எப்படி?
அதை தான் நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அருண், பட் என்று பதிலளித்தான் ஃப்ராங்க். நான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்ததே உன்னை சந்தித்து பேச தான் அருண், இல்லைன்னா இந்த ஸ்கூலுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். அருண் ஸ்தம்பித்து போனான். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தன்னை எவ்வளோ முக்கியமாக ஃப்ராங்க் நினைப்பான் என்று அருண் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்ன அருண், பேசவே இல்லை, ஏதாவது தப்பாக பேசிட்டேனா?
இல்லை, ஆனால் நீ என்ன சாப்பிட்ற?
நம்ம ஊரில் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சப்சிடைஸ் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன் நான்.
சப்சிடைஸ்டு ஃபுடா அப்படின்னா?
அருண் அப்படி கேட்டது ஃப்ராங்கிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்ம எர்தாம்டன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சப்சிடைஸ் ஃபுட்டு வந்து நிறையா குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை தான் நான் சாப்பிட்றேன் அருண்.
ஓ, எனக்கு இதை பற்றி தெரியாதே.
உனக்கு தெரியாதா? எங்களை மாதிரி போர் ஃபேமிலிஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபுட்னால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அருண்.
ஓகே, அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுடா?
சாதாரணமாக எல்லாரும் ஸ்டோர்ஸில் வாங்குற மாதிரி ஹெல்த்தி ஃபுட் வந்து எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அருண், பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் ஹெல்த்தி ஃபுட் தான்.
ஓகே, அப்போது சிட்டி கொடுக்குற ஃபுடாக இருந்தாக்க ஹெல்த்தியாக தானே இருக்கணும் எல்லாருக்கும்?
அதான் புரியல அருண், என்னமோ தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் என்ன மாதிரியே பீமநாட்டாக இருக்காங்க. ஃப்ராங்க் அப்படி சொன்ன பிறகு ஏதோ தெளிவாக விளங்கியது அருணுக்கு. ஃப்ராங்க் அவன் வீட்டில் சாப்பிடும் சப்சிடைஸ் ஃபுட் மீது சந்தேகப்பட்டு தான் தன்னை பேச அழைத்திருக்கிறான் என்று அருண் சந்தேகப்பட்டான். அருண், அப்புறம் என்னமோ தெரியல அருண், அருண் அப்புறம் எனக்கு எப்போ பார்த்தாலும் பசிச்சிட்டே இருக்க அருண், நான் அதனால தான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன் போல் இருக்கு, ஒருவேளை அதனால தான் நான் குண்டாக இருக்கேனும் என்னமோ.
என்னது, உனக்கு எப்போ பாரு பசிச்சிட்டே இருக்குமா?
ஆமாம் அருண், எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரியே தான். அருண் சிந்தனையில் ஆழ்ந்தான். மலிவு விலையில் ஆரோக்கிய உணவு, தானும் தானே அந்த மாதிரி சாப்பிடுகிறோம். தான் சாப்பிடும் சாப்பாட்டிற்கும் ஃப்ராங்க் சாப்பிடும் சாப்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம் இருக்கக்கூடும்? தானே அவனைப் போல குண்டாக இல்லை, தனக்கு மட்டும் ஏன் எப்போதும் பசி எடுப்பதில்லை? இந்த மாதிரி பல கேள்விகள் அருணின் மனதில் எழுந்தன.
ஃப்ராங்க்,
சொல்லு அருண்.
நீ சாப்பிட்ற?
நான் சாப்பிட்றேன்.
நீ சாப்பிட்ற?
தைரியமாக கேளு அருண், நான் உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்க தான் ஆன்சர் பண்ண தான் இருக்கேன் நான்.
ஓகே, நீ சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் ஹோஷியானா பண்றாங்களா?
கரெக்ட் அருண்.
சந்தோஷத்தில் குதித்தான் பிராங்க். சாரா தன் கையில் இருந்த புஸ்தகத்தை நழுவ விட்டான். இவங்க ரெண்டு பேரையும் திருத்த முடியாது என்று தலையை அசைப்படி அங்கிருந்து நகர்ந்து போனாள்.
எப்படி கருண், கரெக்டாக கெஸ் பண்ண? நாங்கள் சாப்பிட்ற சப்சிடைஸ் ஃபுட்டு எல்லாமே ஹோர்ஷியானாவோட சாப்பாடு தான். அந்த பேக்கெட்ஸ்லாம் எங்கிட்ட அப்படியே இருக்குது. அதான் அருண், உங்ககிட்ட வந்தேன் நான். என்னமோ கண்ணா பின்னா ஏதோ பண்ணி பசி எடுக்க வைக்கிறாங்க. நாங்கள்லாம் இப்படி குண்டாடுறதுக்காக தான் காரணம்னு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துரு அருண்.
ஐயோ, மீண்டும் ஹோர்ஷியானாவுடன் மோதலா என்று அருணுக்கு தோன்றியது. இது நிச்சயம் மம்பில் போய் முடியப் போகிறது என்று பயந்தான்.
அருண், எங்கள் வீட்டுக்கு எப்போ விளையாட வர?
நான் அம்மாவை கேட்டேன், அவங்க அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க.
நீ வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் சாப்பிட்ற அந்த சாப்பாடு பேக்கெட் இருக்குல்ல சப்சிடைஸ் ஃபுட், அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் நான்.
அருண் சரி என்று தலையசைத்தான். அதற்குள் லஞ்ச் மணி அடித்தது. அந்த வாரம் சனிக்கிழமை அருணும் ஃப்ராங்கும் சந்தித்து கொண்டார்கள். அருணின் அம்மா கீதாவும் ஃப்ராங்கின் அம்மா ரோஸும் முன்னமே பேசி சம்மதித்திருந்தார்கள். அருண் வேனிலிருந்து இறங்கியது தான் தாமதம். ஃப்ராங்க் ஓடி வந்து அருணை ஒரு கரடி போல கட்டி கொண்டான்.
டூட், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்,
உற்சாகத்துடன் சொன்னான் ஃப்ராங்க்.
ஹலோ மிஸ்ஸஸ் மேக்நாத், எப்படி இருக்கீங்க?
கீதாவை பார்த்து கை குலுக்கினான். கீதாவிற்கு ஃப்ராங்கின் நடத்தை மிகவும் பிடித்திருந்தது. அம்மாக்கள் இருவரும் பரிச்சயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பிக்கும் முன் அருணும் ஃப்ராங்கும் விளையாட ஓடி போனார்கள்.
அருண், மங்கி பார் விளையாடலாமாடா, வா போலாம்.
லெட்ஸ் கோ ஃப்ராங்க், உன்னால் என்ன மாதிரி மங்கி பாரில் அப்சைட் டவுன் தொங்க முடியுமா?
ஓ ஷூர், நீ என்ன பண்ணாலும் என்னாலே பண்ண முடியும்.
ஃப்ராங்கினால் அருண் அளவு பண்ண முடியாவிட்டாலும் அவனும் தலைகீழாக தொங்கினான்.
ஃப்ராங்க், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே? எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சொன்னியே.
ஃப்ராங்க் சற்று தூரத்தில் இருக்கும் தனது நண்பர்களை பார்த்து கை காட்டினான்.
அதான் வராங்க பாரு, ஒரு பீமசேன மாதிரியே இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு வண்டிக்குள்ளே போய் உட்காந்து அந்த வண்டி கிளம்பவே கிளம்பா தெரியுமா? நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, எல்லோரும் குண்டு குண்டாக இருப்போன்னு, பாத்தியா?
ஃப்ராங்க் ஜோக்கடித்தாலும் அதிலிருந்து உண்மையின் வழி அவன் பேச்சில் இருந்தது.
ஃப்ராங்க், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹோம் ஸ்கூல் தான் பண்ணுறாங்களா?
ஆமாம் அருண், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஹோர்ஷியானாவோட ஃபார்மில் தான் வேலை பார்க்குறாங்க. சாதாரண வேலை இல்லை, நாள் பூரா வெயிலில் நிற்கணும். அது நாங்கள்லாம் ராத்திரி தான் பார்ப்போம், காலையில் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம்.
அப்போது உங்கள் எல்லாரையும் யார் பார்த்துப்பாங்க?
பாட்டி, தாத்தா, அத்தை, மாமான யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்களை பார்த்துப்பாங்க. அதனால தான் நாங்கள்லாம் ஹோம் ஸ்கூல் பண்ணுறோம்.
ஏன் ஃப்ராங்க், உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்கெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா? நீ கிளாஸில் டான் டான் ஆன்சர் பண்ணதை பார்த்து அசந்தே போயிட்டேன்.
இஸ்ன்ட் இட்? ஆமாம் அருண், எல்லோரும் நல்லா லேர்ன்டு பீப்புள், எங்களுக்கெல்லாம் அமேசிங்காக சொல்லிக் கொடுப்பாங்க.
ஃப்ராங்க், அந்த ஃபுட் பேக்கெட்ஸ்?
ஓ அதுவா, நான் கொண்டு வந்திருக்கேன். கிளம்பும் போது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உனக்கு கொடுக்குறேன்.
அருணுக்கு ஃப்ராங்க் அவ்வாறு சொன்னது சற்று பிடிக்கவில்லை. அப்பா அம்மாவிடம் இதையும் மறைக்க மறுப்பவன் அவன். மறைப்பது தப்பு என்று நினைத்தான்.
ஃப்ராங்க், நீ அம்மாவுக்கு தெரியாமல் பண்ண போகிறன்னா எனக்கு வேண்டாம் அது. ஐம் நாட் ஸோ ஷுர்.
அருண் மறுத்தது ஃப்ராங்கிற்கு புரிந்தது.
அருண், எங்கள் அம்மாக்கிட்டே மறைக்கிறதுக்காக நான் பண்ணல அருண். நாங்கள் இந்த மாதிரி சப்சிடைஸ் ஃபுட்லாம் சாப்பிட்றோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்க ஃபீலிங் ஹர்ட் ஆகிடும். அதுக்கு தான் பார்க்குறேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ், யூனோ.
ஓ ஐம் ஸோ சாரி ஃப்ராங்க், ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ்.
நோ வரீஸ் அருண், நோ வரீஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, ஓகே? சாப்பாடு அந்த சப்சிடைஸ் ஃபுட் அவனுக்கு கூட பேக்கெட்ஸ்லாம் அவனுக்கு கொடுக்குறேன். உங்கள் அம்மா மூலமாக ஹோர்ஷியானா ஏதாவது கலப்படம் பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிச்சி கொடு, ஓகே?
ஷூர், ஐல் ட்ரை.
ஹோர்ஷியானா எங்களுக்கு ஏதோ லேப்ராட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அருண். நம்ம சிட்டியும் அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு வாங்கி எங்களுக்கு கொடுத்துருது. ஏதோ கலப்படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
டோன்ட் வரி ஃப்ராங்க், அம்மா நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க.
நேரம் ஆகிவிடவே இருவரும் அம்மாக்களும் கிளம்பி சொன்னார்கள். 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் என்று இழுத்தடித்தார்கள் அருணும் ஃப்ராங்கும். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அவன் கருப்பு கண்ணாடி அணிந்து அருணையும் ஃப்ராங்கையும் கண்காணித்து கொண்டிருந்தான். விளையாடு முடியும் நேரத்தில் வேனில் ஏறும் நேரம் ஃப்ராங்க் கமுக்கமாக அருணுடன் சில சாப்பாடு பாக்கெட்டுகளை கொடுத்தான். அருண் அதை கமுக்கமாக வாங்கி கொண்டான். வீட்டிற்கு போனவுடன் அம்மாவிடம் அதை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்தான். அம்மாக்கள் விடைபெற்று கொண்டார்கள். அருணும் ஃப்ராங்கும் பை சொல்லி கொண்டார்கள். இரண்டு வேன்களும் இரண்டு திசைகளில் அங்கிருந்து சென்றன. தூரத்தில் கண்காணித்து கொண்டிருந்த அந்த மர்ம மனிதன் தனது செல்போனை எடுத்து சில பட்டன்களை அமுக்கினான்.
சார், நான் தான் பேசுகிறேன். அந்த குண்டு பையன் ஏதோ அருண்கிட்ட மறைச்சி கொடுத்தான். அருணும் அந்த குண்டு பையனும் இப்போ ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க சார். உங்கள் உத்தரவுக்காக காத்துட்ருக்கேன்.
அருண் ஃப்ராங்கோடு விளையாடி விட்டு திரும்பும்போது தனது பேன் பாக்கெட்டில் இருந்த ஃப்ராங்க் கொடுத்த சப்சிடைஸ் ஃபுட் பாக்கெட்டை அவ்வப்போது தொட்டு பார்த்து கொண்டான். அம்மாவிடம் சொல்லாமல் மறைக்கிறோமோ என்று அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஃப்ராங்கின் ரெக்வஸ்ட் படி அருண் அம்மாவிடம் அதை பற்றி சொல்லவில்லை. அருண் ஏதோ அமைதியின்றி இருப்பதை பார்த்து கீதா என்னவென்று விசாரித்தார். ஒன்றுமில்லை என்று பதில் சொல்லிவிட்டான் அருண். வீடு வந்து சேர்ந்த பின் கீதோ ஏதோ வேலையாக பின்புறம் சென்றார். அப்பா ரமேஷும் உதவி செய்ய சென்றார். அருண் ஃப்ராங்க் கொடுத்த பாக்கெட்டை வெளியே எடுத்தான். அவனது மனது பக்கு பக்கு என்று அடித்தது. அந்த ஃபுட் பேக்கெட்டுகளை பார்த்தான். அது அவர்கள் வீட்டில் வாங்கப்படும் ஃபுட் பேக்கெட் மாதிரியே இருந்தது. ஃப்ரிட்ஜை திறந்தான். ஃப்ராங்க் கொடுத்திருந்த பாக்கெட்டுகளையும் தனது வீட்டில் இருந்த பாக்கெட்டுகளையும் ஒப்பிட்டு பார்த்தான். மேலாக பார்த்ததில் ஒரே மாதிரியாக இருந்தன.
அருண், கிச்சனில் என்ன பண்ணுற?
அம்மாவின் குரல் தோட்டத்தில் இருந்து வந்தது.
அருண், பதில் சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா.
இரண்டு பாக்கெட்டுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜ் கதவை மூடிவிட்டு தடதடவென்று தனது ரூமுக்கு ஓடினான். அங்கே கையில் இருந்த சாப்பாடு பாக்கெட்டுகளை கூர்ந்து பார்த்தான். இரண்டு நியூட்ரிஷன் லிஸ்ட் ஒரே மாதிரி இருந்தது. அருண் வீட்டு பாக்கெட்டும் அந்த ஃப்ராங்க் பாக்கெட்டும் ஒரு வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் அருண் வீட்டு பாக்கெட்டில் கொஞ்சம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் தெரியவில்லை. இன்கிரீடியன்ஸையும் பார்த்தான். அதுவும் ஒரே மாதிரியாக இருந்தது. அப்போ நாம் ஏன் ஃப்ராங்க் போல குண்டா இல்லை? அப்போ நமக்கு மட்டும் ஏன் அடிக்கடி பசி எடுக்கலை? ஏன் ஃப்ராங்கோட சப்சிடைஸ் ஃபுட்டில் மட்டும் ஏதோ டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி தோணுது? அருண் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஏதோ ஞாபகம் வர தனது அறை ஜன்னலின் வழியாக பின்புறத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் சத்தம் போட்டு கேட்டான்.
அம்மா, நாளைக்கு நம்ம ஜட்ஜ் க்ரோவ் வீட்டுக்கு போகிறோம்மா. ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்க? ஆமாம்மா, நாளைக்கு ஜட்ஜ் க்ரோவ் வீட்டில் ஆன்யுவல் சம்மர் பார்ட்டி. நமக்கும் இன்விடேஷன் வந்திருக்கு. ஜே ஜேன்னு கூட்டமாக இருக்கும்.
மறுநாள் ஜட்ஜ் வீட்டுக்கு போகப்போவது தெரிந்தவுடன் அருண் அமைதியாக கையிலிருந்த சாப்பாடு பேக்கெட்டுகளை எடுத்து கிச்சனில் உள்ள ஃப்ரிட்ஜில் அம்மா கண்ணில் படாதபடி வைத்தான். மறுநாள் மதியம் ஜட்ஜ் குரோ வீட்டுக்கு அருண், அம்மா, அப்பா இவர்களோடு சென்றான். அங்கே ஜே ஜே என்று ஒரே கூட்டம். கீதா, ரமேஷ் அருணை பார்த்தவுடன் ஜட்ஜ் குரோ வந்து வரவேற்றார். சிறிது நேரம் பேசிவிட்டு மற்றவர்களை கவனிக்க சென்று விட்டார். அவரோடு தனியாக பேசும் நேரம் கிடைத்தால் ஃப்ராங்க் கொடுத்த பாக்கெட்டில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை பற்றி அவருடன் பேச வேண்டும் என்று நினைத்தான் அருண். அவன் அத்தனை கூட்டத்திலும் யாரிடம் பேசாமல் இருப்பது ஜட்ஜ் குரோ கவனித்து விட்டார். சற்று அவகாசம் கிடைக்க ஜட்ஜ் அருணை அவர் அருகே அழைத்தார். அவனுக்கு சைகை காட்டி ஒதுங்கி வரச் சொன்னார். அமைதியான இடத்திற்கு போனதும் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு அருணையும் உட்கார சொன்னார்.
மை ஸ்வீட் பாய், இன்னைக்கு என்ன அம்மாவோட சண்டை போட்டியா?
அவர் குரலில் ஒரு பரிவு தெரிந்தது. அருண் பதில் சொல்லாமல் எங்கேவோ பார்த்தான்.
அருண், எப்போதும் கலகலப்புன்னு இருப்பியப்பா, என்னாச்சு இன்னைக்கு?
ஜட்ஜ் க்ரோ, இந்த ஹர்ஷானா கம்பெனி சாப்பாட்டில் ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அருணனும் இருந்து வந்த பதில் அவரை தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் பொறுமையாக கேட்டுக்கொண்டார்.
சொல்லு அருண், மனசில் இருக்கிறத சொல்லுப்பா.
சார், என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ராங்கோட ஃபேமிலி ஹர்ஷானா கம்பெனி பண்ணுற சப்சிடைஸ்டு ஃபுட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அதனால் ஏதோ சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு அவன் நினைக்கிறான். ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்களோன்னு யோசிக்கிறான். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி பேக்கெட் வாங்குகிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
தான் ஒரு ஃபுட் எக்ஸ்பர்ட் இல்லை என்பது ஜட்ஜ் க்ரோ அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அருண் சொல்வதில் ஏதாவது உண்மை இருந்தால் அதை ஃபுட் அத்தாரிட்டியிடம் உடனே தெரிவிக்க அவர் நினைத்தார்.
அருண், உங்ககிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்காப்பா? ஹர்ஷானாவோட சிஇஓ டேவிட் ராப்ளே பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லையா? நம்மக்கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லாட்டினா
ஒன்றும் பண்ண முடியாது, தெரியும்லையா அதை பற்றி?
சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் எதுக்குமே ஒத்துக்க மாட்டார். வித்தவுட் எவிடன்ஸ் யார் என்ன சொன்னாலும் வேறு யாரும் நம்பவும் மாட்டாங்க.
ஜட்ஜ் அருணை செல்லமாக தட்டி கொடுத்தார். உன்னோட இந்த ஹியூமனிடேரியன் ஜெஸ்டர் இருக்கே அருண், அது உன்னை பெரிய ஆளாக போகுது. கவலைப்படாத, எப்படியாவது உனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிரும். இதில் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, அது பேர் செரண்டிபிட்டின்னு பேர். உனக்கும் எப்படியாவது இரவின் அருளால் உனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிரும், கவலைப்படாத. திங்கக்கிழமை காலையில் அருண் பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமே போய்விட்டான். ஃப்ராங்கை பிளே கிரவுண்டில் தேடி பார்த்தான், எங்கும் தென்படவில்லை. சாரா கண்ணில் தென்பட்டாள். அவளிடம் கேட்டான். சாரா மௌனமாக இருந்தாள்.
என்ன சாரா, பேசாமல் இருக்க, ஃப்ராங்க் பார்த்தியா? அருண், ஐ எம் சாரி டு டெல் யூ, ஃப்ராங்க் இந்த ஊரை விட்டே ஃபேமிலியோடு போயிட்டான், இனிமேல் ஸ்கூலுக்கு வரவே மாட்டான். வாட்?